இந்த நாட்களிலே நாம் உவமைகள் என்கிற தலைப்பில் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஒரு உவமையை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையில் இந்த நாளில் நாம் சிந்திக்கிற உவமை த பேரபிள் ஆஃப் பிரெட் ஆஃப் லைஃப், ஜீவ அப்பம். இயேசுவானவர் சொன்ன உவமை. ஒருவேளை நான் முன்னதாகவே சொன்னேன், உவமை என்பது ஒரு சிறு சம்பவமாக இருக்கலாம், அல்லது ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஒன்றை இன்னொன்றோடு கூட ஒருமுகப்படுத்தி அல்லது ஒன்றோடு ஒன்று இணைத்து கூறுவது. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை ஒரு ஜீவ அப்பமாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, தன்னை இந்த உலக மக்கள் ஒரு ஆகாரமாக புசித்து வாழ வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிக மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இயேசு கிறிஸ்துவான் இந்த உவமையை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உவமையை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னா கிடைத்தது, அவர்கள் மன்னாவை புசித்தார்கள். அதே போல அவர்கள் மன்னாவை வந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்தாரு. அந்த மன்னா வேறு யாரும் இல்லை, நான் தான் மன்னாவாக இருந்தேன் என்பதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை புசித்தவர்கள் அந்த மன்னாவின் மூலமாக அவர்கள் வனாந்திரத்தில் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு இயேசுவை நீங்களும் நானும் புசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவரை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு இயேசு யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, வரலாற்றில் ஒரு மாமனிதர். இயேசு தெரியாத ஆளே இந்த உலகத்தில் இல்லை. அவருடைய வாழ்க்கையை, அவருடைய டீச்சிங், அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்க்கும் பொழுது அநேகர் சொல்லுவாங்க, அதை போல் ஒரு நல்ல ஆவிக்குரிய டீச்சிங் யாருமே பண்ணலை, அவ்வளவு ஒரு உன்னதமான டீச்சிங்லாம் உண்டு. ஆனால் அதை மாத்திரம் நான் அறிந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்காது, நான் மீட்பு அடைய முடியாது. அப்போ எனக்கு தேவை, நான் அந்த இயேசுவை என் வாழ்க்கையில் ஆகாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய வாழ்வினுடைய பிரதான ஆகாரம் இயேசு கிறிஸ்துவானவர். இயேசுவை ஒரு மனிதன் கிறிஸ்தவத்தை விட்டு எடுத்து வைத்து விட்டு அவன் உலகத்தில் எவ்வளவுதான் நல்லவனாக வாழ்ந்தாலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பலவீனமாக இருக்கும். இப்படி சாப்பிடாமல் ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ முடியும், ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்னவாவான், பலவீனப்பட்டு உலகத்தின் முடிவுக்கு நேராக போவான். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு இல்லாத வாழ்க்கை, இந்த உலகத்தில் 100 வருஷம் வாழ்றது வந்து ஆண்டுடைய பார்வையில் ஒரு பெரிய வாழ்க்கை அல்ல. ஆனால் வாழும் இந்த உலக வாழ்வில் கிறிஸ்துவை நம்ம ஆகாரமாக பெற்று வாழ்வது தான் இந்த உவமையினுடைய மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த யோவானினுடைய 6வது அதிகாரம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். அங்கே இயேசுவானவர் ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்கிறார். அப்பத்தை குறித்த ஒரு அதிகாரம் என்று சொல்லுவாங்க. ஏறக்குறைய 5000 பேர் சாப்பிட்றாங்க. அங்கே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் என்ன செய்யப்படுகிறார்கள், புசிக்கிறார்கள். அதான் முதல் பாட்டு. அது முடிந்தவுடன் இயேசுவானவர் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போகிறார். இயேசுவானவர் ஒரு தனிமையான இடத்திற்கு அவர் போகிறார். சாப்பிட்டவர்கள் எல்லாம் இவ்வளவு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டமே இந்த இயேசு எங்கன்னு தேடி போகிறாங்க. இயேசு அவர்கள் தேடி போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வாட்டி ஆகாரம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தான். அதான் இயேசு திரும்ப திரும்ப சொல்லுவார், இன்னொரு ஆகாரம் சாப்பிட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அந்த அப்பத்தை அவர்களுக்கு, அதாவது சாதாரண ஒரு அப்பத்தை ஆகாரமாக கொடுத்து விட்டு, நான் தான் நிச்சய அப்பம் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அதில் தான் நம்ம பார்க்குறோம் இந்த 36வது வசனத்திலிருந்து 33வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்பதை நீங்கள் உணரணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு தன்னையே அறிமுகப்படுத்துகிறார். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம 4 முக்கியமான காரியம் பார்க்கணும். என்னென்ன பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மன்னாவை பற்றி பார்க்கணும், ஏன்னா இங்கே மன்னா பயன்படுத்தப்படுது. ரெண்டாவது, அவர்கிட்ட வர்றவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறதுல தள்ளிவிட மாட்டார், யார் வந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் சொல்கிறாரு. என்னிடத்தில் இருக்கிறத ஒரு நாள் இழக்க முடியாது. இப்போ ஆண்டுடைய கரத்தில், இயேசுவின் கரத்தில் ஒன்று இருந்ததுன்னா அதை யாருமே கொள்ளடிக்க முடியாது. அதை ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, நித்திய வாழ்வை நான் என்ன செய்கிறேன், என்னை சாப்பிடுகிறவன் நித்திய வாழ்வை பெறுகிறான் என்பதை சொல்கிறார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னாவை குறித்து நம்ம லைட்டாக சிந்திக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த மன்னா வந்து ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆகாரமாக இருக்கிறது. இந்த மன்னா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த மன்னாவை குறித்து மிக அழகாக வர்ணனை செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மன்னாவை என்ன செய்தாங்க, புசித்தார்கள். இந்த மன்னா அவர்கள் புசித்து அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, நல்ல என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மகிழ்ச்சியோடு 40 வருஷம் இருந்தாங்க. இந்த மன்னாவையும் நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவையும் முதல் கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். மன்னா எப்படி இருந்தது, கிறிஸ்து எப்படி இருக்கிறார், மன்னா எப்படிப்பட்ட ஆகாரம், கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட அதாக இருந்தார். பார்த்தீங்கன்னா யாத்ராம புஸ்தகம் 16வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் வானத்திலிருந்து அவர்களுக்கு ஆண்டவர் மன்னாவை என்ன செய்கிறார், பரிசிக்க பண்ணுகிறார். பார்த்தீங்கன்னா முதல் காரியம் இந்த அப்பம், இந்த மன்னா எப்படி இருந்தது அப்படின்னு
சொன்னால்,
ஆமாம், இங்கே யாத்திரையாகமும் 16வது அதிகாரத்தில் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரம் எங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடி எத்தனையாய் தரையிலே மேல் கிடந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மன்னா பார்ப்பதற்கு சிறிய அளவுடையதாக இருந்தது. அந்த சிறிய அளவு அது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அது தன்னுடைய, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லலை, பட் ஆனால் தன்னையே தாழ்மையாக தன்னை மனிதனுக்கு ஆதாரமாக கொடுத்தது. வானத்திலிருந்து வர்ற அப்போ எவ்வளவோ உச்சிதமான ஒரு நிலையிலிருந்து வருகிறது, ஆனால் தன்னை ஒரு தாழ்ந்த நிலைக்கு என்ன செய்தது, மாற்றிக்கொண்டது. கிறிஸ்துவானவர் எல்லா வல்லமை உடைய தேவாதி தேவனாக இருந்தும் அவர் என்ன செய்தார், ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சிறிய ஏழை குடும்பத்தில் ஆண்டவர் பிறந்தார். அப்போ மன்னா எப்படி ஒரு உச்சிதமான வானத்திலிருந்து இறங்கி வந்தாலும் அது எந்த அளவில் இருக்கு, ரொம்ப பொடி சிறிய அளவு. அதனால தான் அதை இயேசு கிறிஸ்துவுக்கு பவுலடியார் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமாக என்ன செய்தார், மனித சாயலாய் மாறினார். 2வது பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரை 16 அதிகாரம் 14வது வசனத்தில் அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உருண்ட வடிவத்தில் இருந்தது. இட்ஸ் அ ரவுண்ட் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை காண்பிக்கிறது, ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து ஆரம்பமும் இருக்காது முடிவும் இருக்காது. இயேசுவினுடைய பிறப்பு பெத்லகேமில் தான் ஆரம்பிச்சதுன்னு நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். ஆனால் இயேசுதாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னவே என்ன செய்தேன், நான் இருந்தேன், இந்த உலகம் படைக்கப்படும் போது நான் அங்கே இருந்தேன். அப்போது அனிச்சிய காலமாக எப்படி அந்த காலங்கள் எப்படி ஒரு வட்டத்துக்குள் இருக்கிறதோ, கிறிஸ்துவானவர் எல்லா காலங்களிலும் இருந்தார். அவர் தான் நிரந்தரமான சேவியர். அதை பார்த்தீங்கன்னா எபிரேயர் சொல்லும்போது 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவருடைய ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அவர் அனித்திய காலத்திற்கு உரியவர். எப்படி ஒரு வற்றன் முதல் இறுதியை நம்ம எப்படி பிரிக்க முடியாதோ, அந்த மன்னாவில் பார்க்கும்போது கிறிஸ்துவானவர் ஒரு மன்னாவாக இருக்கிறார். அவருடைய ஆரம்பமும் யாரும் சொல்ல முடியாது, முடிவும் யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை காணப்படுது. 3வது பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரையாகும் 16 அதிகாரம் 31வது வசனத்தில் வேதம் சொல்லுது அது எப்படி இருந்ததா, அது கொத்தமல்லி அளவாய் வெண்ணிறமாக இருந்தது. அந்த வெண்மையான நிறம் என்ன காண்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, பனி போல வெண்மை, இட்ஸ் அ பியூரிட்டி ஆஃப் ஜீசஸ். அது உலக பாவ அடையாளம் இல்லாமல் இயேசுவானவர் பிறந்தார். எந்த பாவமும் இயேசுவை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு இயேசுவானவர் எப்படி இருந்தார், பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அந்த மன்னா வெண்ணிறமாக இருந்தது, அதில் எந்த விதமான கலப்பு இல்லை, அது சுத்தமாக இருந்தது, அது பரிசுத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. அதான் பவுலடியார் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம், அவர் பாவம் இல்லாதவராக இருந்து என்ன செய்தார், நமக்காக பாவத்தை போக்கும் பலியாக மாறினார். அப்போ அந்த மன்னாவில் இருந்த வெண்ணிறத்தன்மை எதை காண்பிக்கிறது, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய அதாவது பரிசுத்த வெண்மையான சுத்தமான தன்மையை காண்பிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை எப்படி இருந்தது, 31 வசனம் சொல்றது அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு அது ருசியா இருந்ததா. அப்ப மண்ணா வந்து எப்படி இருந்ததுன்னா இனிப்பா இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்துவானவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இனிப்பாக இருக்கின்றார். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லும் போது டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட், தேவன் நல்லவர் என்பதை எப்படி பார்க்கணும், ருசித்தாதான் தெரியும். பார்த்துட்டு இயேசு நல்லா இருக்கான்னு சொல்லுவதல்ல. இப்ப சர்க்கரையை நம்ம பார்த்துட்டா என்ன செய்வோம், அதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். அதே போல ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நேற்றைய விட இனிமையா இருக்கிறாராம். அதை ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நீ இயேசுவை ருசித்துப்பார், உன் வாழ்க்கையில நீ என்ன செய்வார், ருசி ஏறிக்கொண்டே இருக்கும். இயேசுவை ருசிக்க ருசிக்க தான் மனித வாழ்க்கையானது என்ன செய்யும், மாறும். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கடவுளை நம்ம ருசிக்க தவறி விடுகிறோம். அது மாத்திரமல்ல, அதை நாம அவர் எப்படி இருக்கிறார் என்பதை கேட்டா நீங்க நிறைய பேருக்கு என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆனால் ஆண்டவர் எப்படி மன்னா ருசியுள்ளதாக இருந்ததோ, இயேசு கிறிஸ்துவானவரும் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன ருசியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜெபிக்கிறவர்கள், அதிகமாக வேதம் வாசிக்கிறவர்கள், அதிகமாக தேவனை தேடுகிற வாழ்க்கையே
மற்றவர்களுக்கு ஒரு ருசியாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். காரணம் என்ன, அவர்கள் அதிகமாக ருசித்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மன்னா எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 35வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்திற்கு வரும் மற்றும் 40 வருஷமளவு மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரை மன்னாவை புசித்தார்கள். இந்த மன்னா எல்லாருக்குமே ஒரு நிறைவான ஆகாரமாக இருந்தது. இந்த மன்னா எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷமும் அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நாள் குறைவில்லை. இதை ஏன் ஒரு நிறைவான ஆகாரம் சொல்லுன்னா, பிறந்த குழந்தை ஒரு சாப்பிடுகிற பருவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, 1 வயசு குழந்தைக்கு நம்ம மண்ணாவை கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு அது என்ன ஆகும், ஜீரணமாகும். 90 வயசுல உள்ள ஒருவர் அந்த மண்ணாவை சாப்பிட்டாலும் அவருக்கு ஜீரணமாகும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயசுக்கேற்ற ஆகாரம் உலகத்தில் இருக்கு, ஆனால் மண்ணா அப்படி அல்ல. இன்னொன்று, சிறு குழந்தைக்கும் வயது முதிர்ந்தவருக்கும் அந்த ஆகாரம் எப்படி கேட்டீங்கன்னா, அவரவருக்கு என்ன பலன் தேவையோ அந்த பலனை அந்த ஆகாரம் உருவாக்கி கொடுக்கும். அது மாத்திரமல்ல, இந்த ஆகாரத்தில் இன்னும் நிறைய பார்க்க போனால், தலைவனும் அதை தான் சாப்பிடுவான், தொண்டனும் அதான் சாப்பிடுவான். இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா, அவங்களோடு போகும்போது அடிமைகள்லாம் கூட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது இவங்க இதில் படித்தவன், பாமரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பலசாலி, பலவீனன், எல்லாருக்குமே இந்த ஆகாரம் எப்படிப்பட்டது, நிறைவனார். யாருமே சொல்ல முடியாது, நான் இந்த ஆகாரம் சாப்பிட்டு எனக்கு வயிறு வலி வந்துருச்சு, எனக்கு இது ஒத்துக்கல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஆகாரங்கள்லாம் நம்ம எப்படி வச்சுருக்கோம், சில ஆகாரம் நமக்கு ஒத்துக்காது, சில ஆகாரங்களை நம்ம தவிர்த்து விடுகிறோம். ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும்போது 40 வருஷமும் எல்லா நிறைவு. அதனால தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம மன்னாவாக எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் அவர் தான் ரட்சகர். பிறந்த குழந்தைக்கு அவர் தான் ரட்சகர், வயது முதிர்ந்தவருக்கு அவர் தான் ரட்சகர், பலவீனமானவனுக்கு அவர் தான் பலன், பலசாலிக்கு அவர் தான் பலன். அதனால தான் இவன் ஜெபம் பண்ணும்போது, பலன் உள்ளவனுக்காகவும் பலன் இல்லாதவனுக்கும் நீர் என்ன செய்கிறீர், உதவி செய்வது லேசான காரியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் எல்லா ஜனத்துக்கும், மேபி ஒருவேளை நம்ம பார்க்கலாம், எந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் கிறிஸ்துவை அவன் என்ன செய்யலாம், புசிக்கலாம். அதெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்திற்கு வாருங்கள். எல்லாருக்கும் இந்த அழைப்பு. ஏன்னா எப்படி அந்த மண்ணா அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் வேற எந்த ஆகாரமும் இல்லை, யார் சாப்பிட்டாலும் சரி அவங்களுக்கு அது என்ன கொடுத்தது, நிறைவே கொடுத்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மண்ணால் இன்னும் ஒரு சில குணங்கள் பார்க்கணும்னா, இந்த மண்ணா பூமி எல்லாம் எப்படி கிடக்கும், காலையில் போவாங்க, எந்திரிச்சதும் அதிகாலை நேரத்தில் வேகமாக போய் பார்ப்பாங்க, முதல்ல பனி பெய்யும், பனிக்கு மேலே இந்த மண்ணா பொழிந்து கிடக்கும். எல்லாம் எப்படி அதை பொறுக்கணும்னா, முடங்கார் படிட்டு தான் பொறுக்கணும், தன்னை தாழ்த்தி தான் என்ன செய்ய வேண்டும், மண்ணாவை எடுத்துகிட்டு வரணும். ஒரேதான் போயிட்டு அள்ளிட்டுலாம் வர முடியாது, ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு வருவாங்க. அது ஒரு சின்ன வஸ்துவாக இருந்தும் ரொம்ப நேர்த்தியாக அதை என்ன செய்ய வேண்டும், அதை நமக்காக என்ன செய்யணும், முழங்கால் படிக்கிட்டு தான் அதை பொறுக்கணும். அது எதை காண்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனை நாம நமக்கு சொந்தப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும், நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, கடவுள் முடிஞ்சா என் வீட்டுக்குள்ளே வரட்டும், கடவுள் முடிஞ்சா என்ன என்ன செய்யட்டும், என்ன பயன்படுத்திட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கடவுள் அப்படி ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார், பயன்படுத்த மாட்டார். நம்ம அவரை நம்ம தேடும் போது எப்படி, அதனால தான் கிறிஸ்தவத்தில் என்ன சொல்கிறோம், முழங்கால் படிக்கிட்டு ஜோமன்னு சொல்கிறோம். நம்மையே தாழ்த்தி, நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த மன்னாவை நாம் என்ன செய்யணும், எடுப்பதற்கு சேர்த்து கொள்வதற்கு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும். நம்மை ஒரு தாழ்ந்த நிலையில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 17:30 பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே தாழ்த்தி தான் அதை என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆவிக்குரிய ரகசியங்களை பெற வேண்டும். ஹம்பிள் ஹார்ட், வேலை தாழ்மையான உள்ளத்தோடு கூட இருக்கணும். அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கேட்டீங்கன்னா, இந்த மண்ணாவை புசிக்கும் போது மாத்திரம்தான் என்ன வரும், நமக்கு அதனுடைய அதனுடைய உண்மையான அந்த மண்ணாவை நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாய் மாறும். பார்த்தீங்கன்னா, மண்ணா வந்து ஆண்கள் போய் பொறுக்கிட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் இருக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. வீட்டில் ஒரு 10 பிள்ளைகள் இருக்காங்கன்னா 10 பேர், அம்மா அப்பா 12 பேரும் உட்காந்துப்பாங்க. எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, அதை பிரித்து கொடுப்பாங்க, எல்லாம் ஒன்றாக இணைந்து என்ன செய்வார்கள், சாப்பிடுவார்கள். அது சாப்பிடும்போது எல்லாரும் அதில் அதனுடைய பலத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் எப்படி நமக்கு பலனாகிறார்னா, நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் பாட்டு பாடலாம், பிரசங்கம் கேட்கலாம், வசனம் படிக்கலாம், நம்ம நிறைய சாரிட்டபிள் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த இயேசுவை நான் என் வாழ்க்கைக்குள்ளே எடுக்கும்போது மாத்திரம்தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வரும், பலன் வரும். சர்ச்சைக்கு வந்துட்டு அதனால் பலன் வருமானம் வராது, நல்லா பாட்டு பாடிட்டேன் பலன் வருமானம் வராது, நிறைய காணிக்க போட்டுட்டேன் பலன் வருமானம் வராது. இன்றைக்கி ஏன் கிறிஸ்தவத்தில் நிறைய பலவீனமான மக்கள் இருக்கிறாங்கன்னா, பலனான கிறிஸ்துவை என்ன செய்யவில்லை, மன்னாவை அவர்கள் புசிக்கவில்லை. மன்னாவை பார்க்குறாங்க, மன்னாவை குறித்து கேள்விப்படுகிறார்கள், மன்னாவினுடைய தன்மைகளை அறிந்து கொள்கிறார்கள், ஆனால் மன்னாவை இன்னும் என்ன செய்யவில்லை, புசிக்கவில்லை. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவானவர் அதை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யார் வேணும், நான் வேணும். இயேசு தன்னையே அங்கே உருவகப்படுத்துகின்றார் ஓமையாக. ஒருவேளை மன்னாவை குறித்து நம்ம நிறைய கம்பேர் பண்ணலாம் கிறிஸ்துவோடு கூட, ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக வனாந்திரத்தில் இந்த மன்னாவை புசித்தவர்கள் அங்கே என்ன செய்தார்கள், அவர்கள் எல்லா பலனையும் பெற்றார்கள். இயேசு சொல்லும் போது சொல்கிறார், அவர்கள் மன்னாவை புசித்துமே ஒரு நாள் என்ன செய்தார்கள், மரித்தார்கள். ஆனால் கிறிஸ்து அந்த மன்னாவை காட்டிலும் இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாரு, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் கிடைப்பான். ஸோ அதனால் இயேசு கிறிஸ்துவானவர் மன்னாவிலும் எப்படி இருக்கார், அந்த தன்மைகள் எல்லாம் பெற்றிருந்தாலும் அதை காட்டிலும் உன்னதமானவராக இருக்கிறார் என்பதை நம்ம இந்த பகுதியில் அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவதாக இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னிடத்தில் வருகிறவன் நான் என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன். அப்போது நான் என்ன செய்வேன், எல்லாரையும் ஏற்றுக்கொள்வேன். இயேசுவானவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் ஏன் பாருங்கள், 37 வசனத்தில், பிதாவனை எனக்கு கொடுக்கிற யாவும் இடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆனால் இயேசுவானவர் எல்லாராலும் என்ன செய்யப்பட்டார், வெளியே தள்ளப்பட்டார், வெறுக்கப்பட்டார். ஒருவேளை அவர் வெறுக்கப்பட்டதினால வெறுக்கப்படுகிறவனையும் அன்போடு கூட சேர்த்துக் கொள்கிறார். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் வந்து சொந்த தேசத்தால் அவர் என்ன செய்யப்பட்டார், வெறுக்கப்பட்டார். சொந்த ஜனங்கள், யோவான் அதை அழகாக சொல்றார், யோவான் 1:11 வசனத்தில், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அங்கேயே அவர் என்ன செய்யப்பட்டார், சொந்த ஜனங்களால் முதலாவது வெறுக்கப்பட்டார். பிறக்கும்போது கருவு அங்கே பிறந்த பொழுது இயேசுவான சத்திரத்தில் இடங்கள்னு சொல்லி அங்கே அந்த சத்திரக்காரன் என்ன செய்கிறான், இடமில்லை என்று சொல்லி அவரை வெளியே தள்ளிவிட்டான். சிறு குழந்தையாக இருக்கும்போது தேசத்தில் எல்லா பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஏறோது என்ன பண்ணுறான், அங்கும் ஜனங்களை எல்லாம் கொலை செய்கின்றான், அங்கும் வெறுக்கப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவானவர் தேசத்தில் எல்லா ஜனங்களாலும் வேத பாரகர், பரிசேயர், தேசத்தின் உயர்ந்த பொருட்கள் யாருமே என்ன செய்யலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாராலும் வெறுக்கப்பட்டார். வெறுக்கப்பட்ட தேவன் அவர் என்ன செய்வதில்லை, அவரிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த பட்டணத்தில் அவர் வெறுக்கப்படுகிறார். அவர் பிறந்த பட்டணம் மத்தேயு 13 பார்க்குறோம். அவர் ஒரு எப்படிப்பட்டவராக இருக்கார், சன் ஆஃப் கார்பன்டர், ஒரு தச்சனுடைய மகன். சொந்த ஊர்லேயே அவருடைய அற்புதத்தெல்லாம் பார்த்துட்டு கூட மக்கள் என்ன செய்யலை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, வெறுத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் கல்லெறியெல்லாம் பண்ணாங்க. சொந்த பட்டணத்தில் அவர் என்ன செய்கிறார், மறைந்து கொண்டார். ஒருவேளை அவர் சொந்த அவருடைய சொந்த ஊர், நம்ம சொந்த பட்டணம் நம்ம சொன்ன தெரியுமா, இதான் எங்கள் ஊர். அந்த ஊருக்கு நமக்குள்ள நம்ம மைண்டில் ஒரு தனி பெருமையாக வச்சுருப்போம். யாரோ அந்த ஊரை பற்றி தப்பாக சொன்னாலே நமக்கு எப்படி இருக்கும், கோபமாக ஒரு எங்கள் ஊரை பற்றி நீ என்ன பேசுறது. ஆனால் அப்படிப்பட்ட இயேசு அந்த சொந்த ஊரிலே கூட என்ன செய்யப்பட்டார், வெறுக்கப்பட்டார். சொந்த குடும்பத்தால் வெறுக்கப்பட்டார். சொந்த ஜனங்கள், மார்க்கு 3:21 சொந்த குடும்பம் அவரை வந்து என்ன செய்கிறாங்க, அவரை வெறுக்கிறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே இருந்த சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் என்ன செய்ய, சொந்த ஜனங்கள் வெறுத்தார்கள். அவருடைய சொந்த நண்பர்கள்லாம் வெறுத்தாங்க. இயேசுவின் நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்க, இயேசுவோடு கூட 12 சீடர்கள் இருந்தாங்க. அவங்களாம் ஒரு நண்பர்களை கூட தான் இருந்தாங்க. ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், ஒருத்தன் மறுதளிக்கிறான், மற்றவர்கள் ஓடி போகிறார்கள். சொந்த ஜனங்கள், சொந்த நண்பர்கள் எல்லாம் அவர்களை அவர் என்ன செய்தாங்க, அங்கே வெறுத்து விட்டாங்க. அது மாத்திரமல்ல, ஹிஸ் ரிஜெக்டட் பை மெனி. இன்னைக்கும் இயேசுவை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் ரொம்ப துயரமான ஒரு காரியம். ஒருவேளை அன்னைக்கு புரியாமலோ தெரியாமலோ ஆண்டவர் ஏற்படுத்தின உன்னதமான மீட்பை அறியாமல் கூட அவங்க என்ன செய்திருக்கலாம், வெறுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் சில என்ன பண்ணுறாங்க, மக்கள் ஆண்டவரை வெறுக்கிறவர்களை நம்மால் பார்க்க முடியும். சில தேசங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம் என்னென்னா, இயேசுவை வெறுக்கின்ற கூட்டம். ஆனால் யார் இயேசுவை வெறுத்தாலும், இயேசு யாரையும் என்ன செய்வதில்லை, வெறுப்பது. அவரிடத்துல வர்றவன் யாரானாலும் சரி, அவர்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு கேரண்டி. அதை தான் இயேசுவானவர் இந்த ஓமையில் கற்றுக் கொடுக்கார். மூணாவது பார்த்தீங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு ஒரு சம்பவத்தை நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, இதில் இயேசுவான சொல்லார் பாருங்கள், 39 வசனம், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது சொல்லிவிட்டு இயேசுவானவர் சொல்கிறார் பாருங்கள், 40 வசனத்தில், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது. இயேசு இதை சொல்லும்போது அங்கே மரணத்தை குறித்து சொல்கிறார். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மரணங்களை ஒரு மனிதன் எதிர்கொள்ளுகிறான்
இயேசுவானவர் எப்படிப்பட்ட நித்திய வாழ்வை நமக்கு முன் நிறுத்துகிறார், அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் மரணம் வரும், ஆனால் மரணத்தை கடந்து தேவன் ஒரு நித்திய வாழ்வை இங்கே மனிதனுக்கு ஏற்படுத்துகிறார். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் என்ன செய்யணும், மரித்து தான் ஆகணும். இது வந்து ஒரு அநித்தியமான உலகம். ஒரு சிலர் நீண்ட காலம் உயிர் வாழலாம், ஒரு சிலர் குறைந்த காலம் உயிர் வாழலாம். ஆனால் வேதத்தில் நான்கு விதமான மரணத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இந்த நான்கு மரணத்தையும் கடந்து தான் நித்திய வாழ்விற்குள்ளாக நீங்களும் நானும் வரணும். அந்த நித்திய வாழ்விற்குள் வருவதற்கு இயேசு தான் அந்த ஆகாரமாக இருந்தார். இயேசுவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஆகாரமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது மாத்திரமே நித்திய வாழ்வை பெற முடியும் என்பது தான் இந்த ஓமையினுடைய சாராம்சம். முதல் மரணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் டெத்து உயிருள்ள மனிதன் ஆனால் செத்துப்போன ஆத்மாவை சுமந்து கொண்டு நடக்கின்றான். சரீரம் நல்லா இருக்கும், நல்ல பலசாலியாக இருப்பான், நல்ல திறமையாக இருப்பான், நல்ல ஞானமாக இருப்பான், எல்லாம் இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போனார். வேதத்தில் அப்படிப்பட்ட மக்களை வேதத்தில் நம்ம நிறைய வசனங்களை பார்க்க முடியும். ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:2 சொல்லுகிறது. ஏசாயா 59, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடி உங்கள் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பாவம் செய்கிற மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்தவனாக இருக்கிறான், ஸ்பிரிச்சுவலி டெட், ஃபிசிக்கலி அலைவ். ஆனால் அதை எபேசியர் 2:1 சொல்லும்போது, அக்கிரமங்களால் மரித்திருந்த உங்களை ஆண்டவர் என்ன செய்தார், நம்மை உயிர்ப்பித்தார். அப்போது நம்ம அதில் படிக்கின்ற முதல் வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியில் ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது மரிக்கின்றான், மரித்தவனை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார், உயிரோடு குடையெடுக்கிறார். பார்த்தீங்கன்னா எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மரித்தவர்கள் என்று பார்க்கும்போது அவங்க கல்லறையில் வைக்கப்பட்ட மரித்தவர்கள் அல்ல, ஆனால் உயிரோடு வாழும் காலத்தில் பாவம் செய்ததினால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட மக்கள். இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆதாம் பாவம் செய்த பொழுது பாவம் செய்தவுடன் தேவனுக்கும் ஆதாமுக்கும் இடையில் இருந்த உறவு உடைந்தது. ஆதியாகம் 2:2 பார்க்குறோம். அதை தொடர்ந்து ஆவிக்குரிய ரீதியில் அவன் மரித்தவனாக இருக்கின்றான். அதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் எபேசியர் 2:5 வரும்போது அவர்களை திரும்பவும் என்ன செய்கிறார், உயிரோடு கூட எடுப்புகின்றார். பாருங்க, அக்கிரமங்களால் மரித்தவர்களாக இருக்க நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போது மரித்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து ஒரு மனிதன் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிரை பெற்றுக்கொள்கிறார். அப்போ கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய சரீரம் உலக பிரகாரமாக அவன் சரீர பிரகாரமாக உயிரோடு இருந்தாலும் அவன் செத்தவனாகத்தான் இருக்கிறான். அதை தான் ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெத்தில் வந்து விடுதலைக்கு இயேசு கிறிஸ்துவான. 2வது மரணம் வேதம் சொல்லுது, ஃபிசிக்கல் டெத். எல்லாரும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், மறப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஃப்ரம் இன்வர்ட் மேன் அண்ட் அவுட்வர்ட் மேன், உள்ளான மனிதன் என்று நம்ம சொல்கிறோம். எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கின்றான், வெளியில் நான் பார்க்கின்ற ஒரு மனிதன் நான் இருக்கின்றேன். அப்போ உள்ளான மனிதனுக்கும் வெளியான மனிதனுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் ஏற்படுகிறது. இந்த மரணத்துக்கு பிறகு மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கியாலும் தேவனை துதியார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போனா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். பார்த்தீங்கன்னா எபேசியர் 3:16 அருமையான பவுலடியார் சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று அவர் எழுதுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளான மனிதன் எப்போ பலப்பட முடியும்னா, இந்த சரீரப்பிரகாரமான மனிதன் உயிரோடு இருக்கும்போது தான். சரீரப்பிரகாரமாக மனிதன் செத்த பிறகு உள்ளான மனிதன் என்ன செய்ய முடியாது, பலப்படவே சான்ஸே இல்லை. அப்போ ஒரு மனிதன் மரணத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்துவை அவன் ருசித்திருந்தால் அவன் உள்ளான மனிதன் வெலப்பட்டு நித்திய வாழ்வுக்கு நேராய் அனுப்பப்படுவான். இல்லை என்று சொன்னால் இந்த மரணத்தில் எதெல்லாம் பிரிக்கப்படுது, ஃபிசிக்கல் டெத் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உண்டு, எல்லாம் ஒரு நாள் மரிக்க வேண்டும். அதை யோபு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறாரு, நான் மண்ணாக மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண்ணுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப போகிறேன். ஸோ என்னுடைய இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்குள் போகும்.
அநேகருடைய உள்ளான மனிதன் என்ன செய்யப்படும், அது கடவுளை அறியவில்லை என்று சொன்னால் நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படும். அப்போது இந்த மரணம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் மரிக்கும் நேரத்தில் நான் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் என் சரீரம் மாத்திரம் தானே வாழுகின்ற, அதனால் இப்போ இந்த லேட்டஸ்ட் ஃபிலாசபி சொல்கிறாங்க, நல்லா சாப்பிடு, நல்லா மகிழ்ந்துரு, உன் சரீரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ உற்சாகமாக இருக்க முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவைகள் எல்லாம் என்ன, எதற்கு அடையாளம், உள்ளான மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாய் மறிக்கின்றான், அதை நம்ம கவனிக்க தவறி விடுகிறோம். ஒன் டே ஃபிசிக்கல் ஒரு சரீரம் வந்து என்ன செய்யும், ஒரு பிரிக்கப்படும், அதன் ஆத்மா எல்லாம் பிரிக்கப்படும். அந்த நாளில் நம்ம நிரந்தரமாக நம்ம என்ன செய்கிறோம், மரணத்தை தழுவுகிறோம். மரணத்தை வந்து நம்ம ருசி பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உயிர் உள்ள காலத்தில் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம தூங்கும் போதும் நம்ம என்ன பண்ணோம், ஷார்ட் டேட்டை தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஒரு தூங்கி முழிக்கும் போது ஒரு புதிய நாளுக்குள்ளே வருகிறோம் என்று சொன்னால் ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக வருகிறோம். அந்த மரிக்கும் போது எப்படி நம்ம தூங்கும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனால் நமக்குள்ளாக ஒரு உயிர் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. எது அந்த எப்படி இருதயம் துடிச்சிட்டு இருக்கு, கனவுகள் வந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. அதே போல தான் மரித்த பிறகு இந்த சரீரம் ஒரு நீண்ட கால இதுக்கு போகும்போது, ரெஸ்டிங் அவர்ஸுக்கு போகும்போது, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா ஆணுடைய வருகையின் நாளில் வந்து என்ன செய்யும், ஆத்மா செத்த எல்லா சரீரத்தையும் அது எடுப்பி கொடுக்கும். அதான் வேதம் சொல்லுது, தண்ணீர் தண்ணீரில் மறித்தவங்களை தண்ணீர் என்ன செய்யும், எழுப்பி கொடுக்கும். கல்லறை, கல்லறையில் இருக்கிறவங்களை எழுப்பி கொடுக்கும். மனிதன் எப்படி மறித்தாலும் அன்னைக்கு என்ன ஆகும், எப்படி நம்ம தூங்கி முழிச்ச உடனே நமக்குள்ள நம்ம இருக்கிற இடத்த நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம், ரைட், நான் இங்கே இருக்க தான் இருக்கேன், எனக்கு இன்னைக்கு இந்தந்த வேலை இருக்குது. அதே போல தான் நியாயத்திற்கு நாம் இல்லை, எல்லா சரீரமும் உயிரடையும். உயிரடையும் போது இந்த உள்ளான மனிதன் அன்னைக்கு வந்து சேர்ந்து கொள்வோம், அதையே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இரண்டாவது மரணம் பார்த்தோம், ஃபர்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் டெத், ரெண்டாவது ஃபிசிக்கல் டெத், மூணாவது எட்டர்னல் டெத், நிரந்தர மரணம், எட்டர்னல் டெத். அதுதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், லூக்கா 16வது அதிகாரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே பார்க்க முடியும். லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம், இது பார்த்திங்கன்னா எட்டர்னல், தெர் இஸ் அ செப்பரேஷன் ஆஃப் பாடி சோல் ஸ்பிரிட் டு பி காஸ்ட் இன் டு ஹெல். அங்கே பார்த்திங்கன்னா நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுகின்ற ஒரு மரணம், அதை ஏசு கிறிஸ்துவானவர் அதை சொல்லுகின்றார்.
ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ரத்தாம்பரமும் வெளியேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அது தினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரமும் இருந்தான், அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யமானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணுக்கிங்களால் தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்கை நக்கிற்று. பின்பும் அந்த தரித்திரன் மறித்து தேவதூதனால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடங்கப்படப்பட்ட
போதும். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற பொழுது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். இங்கே ஒரு மரணம் இருக்குது, அங்கே பாதாளத்தில் தள்ளப்பட்ட ஒரு மரணம், அங்கேருந்து இனி என்ன பண்ண முடியாது, திரும்ப வரவே முடியாது. அதுதான் ஏசு சொல்கிறார், இனி அவன் என்ன பண்ண முடியாது, திரும்பி வர முடியாது. அவன் வர முடியாத இடத்திற்கு நேராக நித்திய ஆக்கினை, இதான் எட்டர்னல் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் நித்திய நித்திய காலமாய் அந்த நரக வேதனையை அனுபவிக்கணும். யாருக்கு இதை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சுருக்காருன்னா, இது தேவனை அறிந்து கொள்ளாதவன், தேவ ரட்சிக்கப்படாதவன் இங்கே தள்ளப்படுகிறான். இவங்க இங்கே போனவனுக்கு ரெண்டாவது சான்ஸே இல்லை. இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் நிரந்தர ஆக்கினை, எட்டர்னல் டெத்து. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இதை திருஷ்டாந்தமாக சொல்லுகின்றார். இன்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய நிரந்தரமான ஒரு வாழ்வுக்குள்ளாக போக போகிறான். அந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஒரு பாதாளம், அங்கே நோ டைம் லிமிட்டேஷன், நிரந்தரமாக அங்கே தள்ளப்படுவான். இதுதான் எத்தனை பேர். மூணாவது நாலாவது இன்னொரு மரணம் இருக்குது, இரண்டாம் மரணம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இரண்டாம் மரணம் அல்லது ஃபைனல் டெத், கடைசி மரணம். இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும்போது இதை குறித்து சில காரியங்கள் வேதம் சொல்லுகிறது, இந்த மரணம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 15வது வசனம், அவன் அக்கினி கடலில் 14வது வசனம் சொல்லுது, அப்போது மரணமும் பாதாளமும் அக்கினி தள்ளப்பட்டது. இது இரண்டாம் மரணம், இரண்டாம் மரணம். ஒருவேளை முதல் மரணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலக பிரகாரமாக ஒரு மரணத்தை எல்லாரும் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இரண்டாவது மரணத்தை நம்ம என்ன செய்யலாம்? தவிர்த்து கொள்ள. இரண்டாம் மரணத்தில் வந்து பங்கடையாதபடி ஒரு மனிதன் என்ன செய்யணும்? தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த மரணம் எப்போது ஆரம்பமாகிறதுன்னு கேட்டிங்கன்னா, 1000 வருட அரசாட்சி ஆண்டவர் அவருடைய ஜனங்களோடு கூட ஆளுகை செய்கிறார். அதைத் தொடர்ந்து வெள்ளை சிங்காசனத்தின் மேல் இருந்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் ஆதாமில் இருந்து உலகத்தின் முடிவு நாள் வரையிலும் பிறந்த அத்தனை பேர் என்ன செய்வார்கள்? அன்னைக்கு அவரவருடைய ஆத்மா, அவருடைய ஆத்மா என்ன செய்யும்? சரீரத்தை கொண்டு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் செத்தவனு வருவான், இன்னைக்கு செத்தவனு வருவான், எல்லாரும் அந்த நாளில் அவங்க என்ன செய்வாங்க? அந்த வெள்ளை நியாயத்தீர்ப்புக்கு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கும்போது தான் இந்த சரீரம் வந்து ஆத்மாவோடு கூட திரும்ப வந்து நிற்கும். ஆண்டவர் என்ன செய்வார்? அவனை நிரந்தரமாக அக்னியின் கந்தகம் இருக்கிற கடலில் தள்ளுவார். காரணம் என்ன? அவன் ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன், நித்திய ஜீவனை பெறாதவன். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, சமுத்திரமும் கல்லறையும் மனிதன் எப்படி மரித்தாலும் அந்த மரணத்தில் அவன் எந்த சரீரத்தை எப்படி உருக்குலைந்து போயிருந்தாலும் அவன் சரீரத்தை அன்னைக்கு என்ன செய்வான்? திரும்ப பெற்றுக்கொள்வான். அங்கே ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு அதை நம்ம பார்க்கின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:5-6 பார்க்கிறோம். அங்கே மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவர்களோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். தேவனோடு வாழ்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இரண்டாம் மரணத்தில் பங்கடைய மாட்டார்கள். அப்போ இரண்டாம் மரணத்தில் பங்கடைவு யாருன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டாவது மரணத்தை நம்ம ரெண்டு பங்காக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி இரண்டாம் மரணத்தில் தள்ளப்பட்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி இப்பொழுது ஆண்டவரை அறியாதவன் எங்கே தள்ளப்பட்டிருக்கான்? அங்கே சில காலம் அவருடைய ஆத்மா அங்கே தள்ளப்படுகிறது. டெம்பரவரியாக இரண்டாம் மரணத்துக்காக அவர்கள் நியமிக்கப்படுது. ஏன்னா இரண்டாம் மரணத்துக்கு பங்குள்ளவன் மறித்த பிறகு அவனால் என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு வேத ஆராய்ச்சியர் சொல்றாரு, மறித்த உடனே மனிதனுடைய ஆத்மா முதல்ல யாரை பார்க்கணும்னா, கடவுளை தான் பார்க்கணும். அதை நம்ம வேதத்தில் எப்படி பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா, ஸ்தேவான் மறிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்லெறிகிறார்கள். அப்போ அவன் சொல்றான், நான் வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், தேவ தூதர் இறங்கி வரதை பார்க்கிறேன்னு சொல்றான். அநேக பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா மரணத்தில் அதை சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் வந்து அப்படியே எங்களை கைப்பிடிச்சு என்ன செய்தார்? கூட்டிகிட்டு போனார். கடவுளை அறிந்தவனும் அறியாதவனும் முதல்ல இயேசுவை பார்ப்பான். பார்க்கும்போது முதல்ல அவனுடைய மனசு வரும், ஐயோ நான் இந்த இயேசு என்ன செய்துட்டேன், நான் தவறிட்டேனே, இனி எனக்கு என்ன இல்லை, சான்ஸ் இல்லை. ஸோ உயிருள்ள காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நித்திய வாழ்வுக்கு நேராக போகிறோம். இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக முதல் ஆக்கினைக்கு நேராக அவங்களை என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் வைத்துவிட. அதனால் மறித்தவர் யாருமே பூமி மேலே சுத்த முடியாது. நீ நிறையா தவறான உபதேசங்கள்லாம் வருது, மறித்தவங்க என்ன பண்ணுறா, அங்கே சுற்றுறான் இங்கே சுற்றுறான்லாம் நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க. ஆனால் யாரும் சுற்ற முடியாது. அப்படிலாம் சுற்றினா ஊரில் யாரும் பஸ்ஸு கூட ஓட்ட முடியாது. என்ன பஸ்ஸு அடிச்சு போட்டு அடுத்த நாள் அதே ரோட்டில் பஸ்ஸில் போனார்ன்னு என்ன பண்ணுவான்? அடுத்த நேரம் கழுத்து பிடிச்சிருவாங்கல்ல டிரைவர். அடுத்த நாள் சாவார், அப்போ டிரைவர் அடுத்த நாள் என்ன பண்ணுவார்? இன்னொருத்தனை கொள்ளுவார். அதனால் மறித்த பிறகு பூமியின் மீது எந்த அதிகாரமும் மனிதனுடைய ஆத்மாவுக்கு மனித சரீரத்துக்கு இல்லை. செகண்ட்ஸ் அவ்வளோதான், அதோடு முடிந்தது. அதன் பிறகு பூமியின் மீது அவர்கள் ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறார். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நித்திய ஆக்கினை ஆரம்பிப்பதற்கு அந்த இதுக்கு முன்னே ஆண்டவர் கொண்டு போய் அவங்கள ஒரு இடத்துல வைத்து விடுகிறார். அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் நியாயம் தீர்க்கும்போது எந்திரிச்சு வருவாங்க. நியாயம் தீர்த்த பிறகு நித்திய ஆக்கினைக்குள்ளாக தள்ளப்படுவார்கள். அதுதான் செகண்ட் அண்ட் எவர் லாஸ்டிங் அக்கினியும் கந்தகமும் எரியிற இடம். மத்தேயு 25:41 நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 25:41 மத்தேயு அந்த வசனத்தை பாருங்க.
அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்தவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே
பாருங்க. இதான் நித்திய அக்னி. அன்னைக்கு யார் வந்து நிற்பான்னா, தேவனை அறியாதவர்கள் நித்திய ஆக்கினையில் தள்ளப்படுவார்கள். ஒருவேளை நம்ம இந்த இயேசு சொன்ன இந்த ஓமையில் நம்ம எதை பார்க்கிறோம்? இப்போ இயேசு இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு என்ன உண்டு? நித்திய வாழ்வு. இயேசு இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அவன் என்ன செய்யப்படுகிறான்? அவன் கைவிடப்படுகிறான். எப்போ கைவிடப்படுறான்னா, உலகத்தை வாடும்போது அல்ல, வாழ்ந்த பிறகு. ஸோ வாழும் காலத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக உண்மைகளில் ஒன்று, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை எப்படி அறிந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், மன்னாவை போல தான் நான் எனக்காக என்ன செய்யணும், அனுதினமும் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்த நான் தவறுகின்ற பட்சத்தில் நான் என்ன செய்யப்படுவேன் என்று சொன்னால், பலவீனமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய சரீரம் பலவீனப்படுது. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த சம்பவத்தில் இயேசுவானவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அவர் முடிக்கிறாரு. அதான் 49 வசனம், 48, ஜீவாப்பம் நானே, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தும் மறித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பும் இதுவே என்று சொல்லி இயேசுவானவர் தன்னையே அவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் இருப்பதை நான் என்ன செய்வேன், கடைசி நாட்களில் எழுப்புவேன். ஆண்டுடைய கரத்தில் நாம் இருக்கும் பொழுது ஆண்டுடைய வருகையில் அவர் எழுப்புவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டரை விட்டு பிரிக்க முடியாது. பிசாசு வந்து என்ன செய்ய முடியாது, நம்முடைய ஆத்மாவை அவன் கொள்ளையிட முடியாது. இயேசு சொல்றார், என்னிடத்தில் இருப்பது. அப்போ ஆண்டுடைய கரத்தில் நாம் இருக்கின்றோமா? ஆண்டவரை நம்ம அனுதின வாழ்க்கையில் நாம் புசிக்கின்றோமா, ருசிக்கின்றோமா? அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும், நித்திய வாழ்வுக்கு நேராக நாம் சொந்தப்பட முடியும். எனவே இந்த ஓமையில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், இயேசுவானவர் அப்பமாக இருக்கிறார், அந்த அப்பத்தை நான் புசித்து நான் என்றென்றும் வாழணும். இந்த உலக வாழ்விற்கும் வருங்கால வாழ்விற்கும் இயேசுவானவர் எனக்கு எப்படி இருக்கிறார், நிரந்தரமான ஆகாரமாய் அவர் இருக்கின்றார். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அன்றாட வாழ்க்கையில் அனுபவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனி க்வெஸ்சன், ஏதாவது இந்த உவமையில் இருந்து நமக்கு தேவைப்பட்டு நம்ம அதை சிந்திக்கலாம். எனி க்வெஸ்சன்ஸ்?
கடவுளை அறியாதவங்க கூட வந்து இந்த நித்திய ஆத்மிகளை தள்ளப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் உண்டு, அது கிடைக்கும்.
நோ சான்ஸ்.
அந்த
காலங்கள் எதுக்காக, யூத ஜனங்களுக்காக. அவங்க வந்து ரட்சகரை ஒரு முறை மறுதளித்தாங்க, அவர்களுக்காகத்தான். ஸோ அப்பயுமே அவங்க வந்து உபத்திரவத்தின் நடுவில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், எல்லாரும் அல்ல. இப்போ நீங்கள் வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் ஒரு தரிசனம் காணுவோம், அந்த தரிசனத்தில் கேட்பான், இவர்கள் யார்? இவங்கெல்லாம் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக கண்டு. இன்றைக்கி நீங்களும் நானும் உபத்திரவத்தில் கிறிஸ்தவை கண்டு கொள்ளவில்லை. நமக்கு என்ன உபத்திரவம் இருக்குது இயேசுவை ஆராதிப்பதற்கு? அந்த நாட்களில் திருச்சபை இருக்காது, வசனங்கள் இருக்காது, 666 சிம்பிள் குத்தி விட்டுருப்பான். ஆண்டவரை தேடி அலைஞ்சு இது பண்ணுவாங்க, மரணத்தை தேடினால் மரணமும் வராது. அது ஒரு குடிய காலம் வெளிப்படுத்தல. அந்த நாட்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து அவனை சுவிசேஷகனாக போடுவார். அவன் போய் என்ன பண்ணுவான், திருத்துவா பிரசங்கம் பண்ணுவான், அடி வாங்குவான், பிரசங்கிப்பான், ரத்தம் சொட்ட சொட்ட அவன் என்ன பண்ணுவான், கத்துவான். அதான் பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தின் வழியா இவர்கள், அதைதான் அவன் பார்த்துட்டு கேட்கிறான், இவர்கள் யார்? அந்த கூட்டம் தான் நிறைய பேர் யெகோவா விட்னஸ்காரனா சொன்னா, நாங்க தான் அந்த 144,000 பேர். அப்புறம் 144,000 பேருக்கு மேலே யெகோவா விட்னஸில் வந்தது என்ன பண்ணாங்கன்னா, இது இந்த லிஸ்ட்டு அதிகமாக போகிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு அதையும் கைவிட்டாங்க. ஆனால் அந்த 12 கோத்திரத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் அந்த நாட்கள் என்ன செய்ய பண்ணுவாங்க, ஆண்டவரை அறிந்து கொள்வாங்க. அவர்கள் உபத்திரவத்தின் நடுவில் போய் உண்மையான ஆண்டவரை அறிவிப்பாங்க. அந்த காலம் 7 எதுக்காக வச்சுருக்காருன்னா, ஆண்டவர் அதுலேயும் வந்து என் ஜனங்களுக்காக நான் வந்தேன், மறுமுறை அவங்க என்னை அறியலை, அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ். அந்த நாட்கள் ரட்சிக்கப்படும், ஆனாலும் கிறிஸ்து மூலமா தான். அன்னைக்கும் அவன் கிறிஸ்துவை அறியவில்லை என்று சொன்னால், இப்ப நமக்கு ஒரு நிறைய நேரங்களில் மக்கள் கேட்பாங்க, கிறிஸ்து வருவதற்கு முன்ன எப்படின்னு கேட்பாங்க. நிறைய மற்ற மக்கள் கேட்கிறாங்கல்ல, இப்போ ஆண்டவரை அறிவதற்கு காலமே இல்லை. அவர்களுக்கு ஆண்டவர் வந்து அவருக்கு தெரியும் ஒருவனை எப்படி நியாயம் தீர்க்கணும். ஏன்னா நம்மை படைத்த தேவனுக்கு தெரியும் நம்ம என்ன மனநிலையில் இருக்கணும். ஒருவேளை கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம மனநிலை தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். அவர்கள் வாழ்ந்த வாழ்வை தேவன் நியாயம் தீர்ப்பார். சில நேரங்களில் நம்மளா அந்த கடவுளுக்கே புத்தி சொல்லுவோம், ஆண்டவரே நீர் அவனை நரகத்தை தள்ளுவோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, நான் எனக்கு தெரியும் உனக்குரியதை நீ என்ன செய்வீ. கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் நம்ம பல நேரங்களில் வந்து வேண்டாத காரியங்களுக்காக போயிட்டு எப்படி அவன் ரட்சிக்கப்படுவான், இப்போ சாலமோன் பரலோகத்தில் இருப்பானா நரகத்தில் இருப்பானா நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாலமோன் இப்போ எங்கே இருக்க போகிறான்னு ஆண்டவர் தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம நோக்கம் என்ன, நான் கிறிஸ்துவோடு இருப்பேன், கிறிஸ்துவோடு கூட நித்திய வாழ்வுக்குள் பிரவேசிப்பேன், இதுக்கு நான் தகுதியாக இருக்கனா இல்லையா, அதுதான் முக்கியம். நம்ம மற்றவர்களுக்காக என்ன பண்ணக்கூடாது, லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு யார் யார் போவா பரவாயில்ல, சில பேர் இன்னும் பரவாயில்ல டிக்கெட் விற்றுட்டு இருக்காங்க, யாராக இருக்கலாம் இப்போ யாராக இருக்கலாம் பரவாயில்ல எலிஜிபிள் லிஸ்ட் போட்டுருக்காங்க அப்படி. ஸோ எனவே அதை நமக்கு வேண்டாம்.
மறித்த உடனே எல்லா நல்லா இருந்தவங்களுடைய கடவுளோடு இருந்தவங்களும் கடவுள் இல்லாதவங்களும் அவங்களுடைய ஜீவன் வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் போவோம்.
ஆமாம், அதாவது பரதேசி அப்படின்னு இருப்பா, இன்று என்னோடு கூட பரதேசி இருப்பா. பரதேசி என்பது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், பாரடைஸ். அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு அமைதியான இடம், அது ஒரு நித்திய உறக்கத்துக்குள்ளாக அவங்க போகிறாங்க. ஆண்டவரை அறிந்தவர்கள் எல்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. ஆண்டவர் அறியாதவருக்கு வேறு இடம் இருக்குது. அதை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாதாளம் வந்து ஒரே வார்த்தை தான். ஆப்ரஹாம் சொல்லுவான், என் நரை மயிரை வந்து பாதத்தை இறங்க பண்ணிடு அப்படின்னா. இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள்லாம் அந்த பாதாளம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஆனால் பாதாளத்தில் ரெண்டு தட்டு இருக்கும், மேல் தட்டில் யார் இருப்பான்னா உண்மையுள்ளவர்கள் பரிசுத்தவான்கள் மேல் தட்டில் இருப்பாங்க, கீழ்த்தட்டில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பாவிகள் இருப்பாங்க. இந்த ஓமை ஒன்று இப்போ லாசருவும் ஐஸ்வர்யவான் ஓமையில் பார்க்குறேன் தெரியுமா, மேல் தட்டில் இருக்கிறவன் கீழ்த்தட்டில் இருக்கவன பார்க்கலாம், கீழ்த்தட்டு இருக்க மேல் தட்டில் இருக்குவான். ஆனால் மேல் தட்டில் இருக்கவன் எப்படிப்பட்டவன் இருக்கிறான்னா, அங்கே ஆப்ரஹாம் மடியில் அவன் லாசர் இருக்கான், கீழ்த்தட்டில் ஒருத்தர் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் பாதாளத்தில் இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் சிம்பாலிக்கலாக என்ன சொல்ல வரான்னா, பழைய ஏற்பாடுகள் அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை விட்டு ஜெயிக்கும் போது பாதாளத்தை என்ன செய்தார், கூட்டிட்டார். ஸோ இப்போ யார் அங்கே தள்ளப்படுவான்னு கேட்டால் பாவிகள் அங்கே தள்ளப்படுவான், மேலறை மூடப்பட்டது. இப்போ மேலறையில் கூட பரதேசிக்கு வந்துட்டான், இங்கே தேவனோடு குடைப்போ அமைதியாக இருக்காது. அதனால் பரிசுத்தவான்கள் வந்து மரித்த உடனே தேவ சமூகத்தில் நித்திய இழைப்பாதற்கு பிரவேசிக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் இதில் டெம்பரவரி, அதான் சொன்னேன் இந்த டெம்பரவரி நரகம் என்னவாகும்னா, ஒரு நாள் வந்து அப்போ அவன் கேட்கலாம், நான் வந்து ஏன் நரகத்துக்கு தள்ளப்படணும் என்பதற்கு கடவுள் பதில் சொல்லுவார்ல, அந்த பதில் சொல்வதற்காக தான் நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த பாதாளத்தில் இருக்கிறவன் நித்திய ஆக்கினைக்கும் தள்ளப்படும். தேவனுடைய பரதேசில் நியாய தீர்ப்புன்றதை விட இல்ல, அப்படி இல்லை, நியாய தீர்ப்புனா இப்ப அவன் ஏன் வந்து நரகத்துக்கு போனன்னு கேள்வி கேட்கலாம்ல, காரணம் சொல்லணும்ல, நான் வந்து இப்ப கடவுளை ஏற்றுக்கொள்ளலை, கடவுளை வெறுத்தேன், நான் மரிச்சிட்டேன், இல்ல நான் கிறிஸ்தவனாக இருந்திருக்கேன் ஆனா கிறிஸ்துவ அறியாம நான் செத்துட்டேன் அப்படின்னா, என் ஆத்மா வந்து அன்னைக்கு தேவ சமுதிரிக்கும் போது தேவன் கேட்கும்போது நான் சொல்லணும் இல்ல, அவர் கேட்பார்ல நீ நான் ஏன் உன நரகத்துக்கு தள்ளுறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பதில் சொல்லணும். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை ஆண்டவரே நான் வார வாரம் சர்ச்சைக்கு போனேன், அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நீ என்ன செய்யலை, என்னை ஏற்றுக்கொள்ளலை, நித்திய ஆத்மைக்கு போ. அதாவது அந்த அந்த நாள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நியாய தீர்ப்பு என்பது ஜஸ்ட்டு என்ன அந்த சட்டப்படி எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத சொல்லப்படுவது தான் அந்த நாள். ஸோ அதனால் அதை வந்து யாரும் என்ன செய்ய முடியாது,
எல்லாருக்கும் அதை பங்கு
எல்லாம் பங்கு உண்டு. கிறிஸ்துவோடு இருக்கவங்களுக்கு தான் அவங்க நித்திய வாழ்வுக்குள்ள போறதுக்கு தான் எலிஜிபிள். அவங்க கையில வந்து பாஸ்போர்ட் இருக்கவங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லாதவங்க என்ன வித்தியாசம், ஏர்போர்ட் உள்ள வந்து பிறகு தெரியுது, நம்ம விசா வச்சிருந்தா நம்ம அமெரிக்காவில் சுத்திட்டு இருக்கோம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, விசா இல்லாத இந்தியாவில் சுத்த முடியுது. நம்ம கிறிஸ்துவை நமக்கோடு பெற்றிருக்கும் போது அவர் என்னிடத்தில் இப்போ யாரும் இழக்க முடியாதுன்றாரு, அவரே என்ன செய்யறாரு, கைப்பிடிச்சு